உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்க விருப்பன தடம் தந்த தகைமை, விடை தேடும் வினாக்கள் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை, செல்வர்களே உங்களுக்கு கேடு.
செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் என்றார் இயேசு. இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது. இங்கு எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே படைத்தவரின் நோக்கம். ஆனால் சிலர் கடவுளின் படைப்பை சூறையாடி பெற்ற விளைவை பதுக்கி உழைப்பவரை அடிமையாக்கி உழைப்பிற்கும் தேவைக்கும் ஏற்ற ஊதியம் வழங்காமல் தங்கள் வாழ்வை மட்டும் வளப்படுத்திக் கொண்டனர். இதனால் ஏற்றத்தாழ்வு தோன்றிற்று. செல்வர்கள் நல்லவர்கள் போலவும் ஏழையர்கள் செல்லா காசு போலவும் நடத்தப்பட்ட அவலத்தில் எழுந்த அகச்சீற்றமே ஐயோ கேடு என்னும் இயேசுவின் ஆத்திரச் சொல். அளவுக்கு அதிகமான செல்வம் அநீதியானது, ஏனெனில் அது அநீதியாகச் சேர்க்கப்பட்டது. பகிரப்படாத செல்வம் பாவமானது என்ற புனித பேசிலின் பார்வை முற்றிலும் உண்மை என நிரூபிக்கப்படுகின்றது. இறைவா, பெறுவதெல்லாம் எனக்குத்தான் எனும் பேராசையின்றி பகிர்ந்து வாழவே பெற்றேன் என்ற பண்பான உள்ளத்தை தாரும்.
விடை தேடும் வினாக்கள். முட்செடிகளில் திராட்சையா?
முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா என்ற கேள்வியை இன்றைய நம் சிந்தனைக்கு முன்வைக்கிறார் இயேசு.
ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படுகின்றது என்பது யூதர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமேர்கள் ஏற்றுக்கொண்ட பொது சிந்தனை. மத்திய கிழக்கு பகுதிகளில் வேரைப் போல அதன் கனி என்கின்ற பழமொழி மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தது. இன்று இயேசு முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப் பழங்களையோ பறிக்க முடியுமா என்று நம்மிடம் கேட்கின்றார்.
இயேசு போல இறைவாக்கினர்களை குறித்து பேசும்போது இவற்றைச் சொல்கிறார். முட்செடிகளில் முட்களைத்தான் பார்க்க முடியும், அங்கே திராட்சை பழங்கள் விளைவதில்லை. திராட்சை பழங்கள் வேண்டுமெனில் திராட்சை கொடிகளைத்தான் நாட வேண்டும். அதேபோல அத்திப்பழம் வேண்டுமெனில் அத்திமரத்தை தான் நாட வேண்டுமே தவிர முட்பூண்டுகளை அல்ல. போலி இறைவாக்கினர்களிடமிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் என்பதையோ மீட்பின் போதனைகள் கிடைக்கும் என்பதையோ நம்ப வேண்டாம் என்கிறார் இயேசு.
இன்று எங்கும் போலிகளின் நடமாட்டம் பெருகிவிட்டது. உணவுப் பொருட்கள், நுகர்வுப் பொருட்களில் போலிகள் இருக்கின்றன. மருத்துவர்கள், ஆன்மீகவாதிகளிலும் போலிகள் நுழைந்துவிட்டதை பார்த்து உலகம் அதிர்ந்து நிற்கின்றது. போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள்? முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சிக்கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சிக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது என்று உரைத்ததில்தான் இயேசுவின் நம் இன்றைய கேள்வியும் அடங்கியிருக்கின்றது.
இது நல்ல கனியா அல்லது நச்சுக்கனியா என மனிதர்களால் தரம் பிரித்து பார்க்க முடிகிறது. ஆனால் மனிதர்களிலேயோ அவ்வாறு தரம் பிரித்து பார்க்க முடியுமா என்பதுதான் பிரச்சினை. உண்மையான இறைவாக்கினர்கள் மக்களை இயேசுவின் போதனைகளின்படி நடத்துவார்கள். அது இடுக்கமான பாதை வழியாக நம்மை அழைத்துச் செல்லும். அங்கே செல்வத்தின் ஆசைகளோ, பதவியின் மோகங்களோ, போட்டி பொறாமைகளோ இருப்பதில்லை.
அதுபோல் போலி இறைவாக்கினர்களையும் எளிதில் கண்டுகொள்ளலாம். அவர்கள் ஆடுகளை முதலீடாக நினைக்கும் மேய்ப்பர்கள். அச்சுறுத்தியோ, கடவுளுடைய வசனங்களைச் சொல்லி எச்சரித்தோ மக்களுடைய பணத்தை பிடுங்குவதே இவர்களுடைய ஒரே குறிக்கோள். அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் என்கின்றார் இயேசு. பக்தர்கள் காசில்லாமல் கால்நடையாக வர ஆடி காரில் ஆடி அசைந்து வந்திறங்கும் போதகர்கள் இவர்கள். கனி கொடுக்கும் வாழ்க்கையை எடுத்துரைக்கும் இயேசுவின் போதனைகள் குறித்து போலி இறைவாக்கினர்கள் கவலைப்படுவதில்லை. இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு தேவையெல்லாம் பக்தர்களின் பணம், பணம், பணம் ஒன்று மட்டுமே.
நாம் முட்பூண்டுகளிடையே நின்று கொண்டு அத்திப்பழங்களை பொறுக்குவதாய் இயேசு சொல்கிறார். குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவர் என்று சொன்னவரும் அவர்தாம். ஆன்மீக குருடனிடம், அதாவது போலி இறைவாக்கினரிடம் சென்று உங்கள் பார்வை குறைபாட்டை சரிசெய்ய முயலாதீர்கள் என்று கூறுகிறார். நாம் விதைப்பதையே நாம் அறுக்க முடியும். நாம் கயவர்களை நம்பிவிட்டு நல்லது நடக்கும் என நம்புவது தவறு.
போலி இறைவாக்கினர்கள் எப்போதுமே தாங்கள் போலி என சொல்லிக் கொள்வதில்லை. தாங்கள்தான் நிஜம் என பிறரை நம்ப வைக்க பிரம்ம பிரயத்தனம் செய்வார்கள். உண்மையான இறைவாக்கினர்களை விட தூய்மையானவர்களாய் நடிப்பார்கள். ஆனால் மழையில் சாயம் கரைந்துவிடும். அவருடைய செயல்கள் அவர்களை வெட்ட வெளிச்சமாக்கிவிடும். ஆட்டின் தோலை போர்த்துக்கொண்டு வந்துவிட்டால் ஓநாய் ஆடாய் மாறிவிடுவதில்லை. பார்வைக்கு ஆட்டைப் போல தோற்றமளிக்கலாமே தவிர அதன் இயல்புகள் மாறிவிடுவதில்லை.
கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சட்டியில இருக்கிறதுதான் அகப்பையில வரும். ஒரு மனிதன் தனது உள்ளத்தில் இருப்பதைத்தான் பேச முடியும். சமூகத்தில் நிலவுகின்ற கொடுமைக்கு எதிராக பேசுகிறவன் உண்மையிலேயே சமூக அக்கறை உடையவனாக இருப்பான். மத உணர்வுகளை தூண்டும்படி பேசிக்கொண்டே இருப்பவனின் உள்ளம் சுயநலத்தினால் நிரம்பியிருக்கும். சாதிய வன்மத்தினால் பேசுபவனின் இதயம் வெறுப்பினால் கரைபடிந்து கிடக்கும். ஒருவனுடைய பேச்சு அவனுடைய அடையாள அட்டை. உள்ளம் அமைதியாய் அன்பாயிருந்தால் வார்த்தைகளும் அன்பாய் அழகாயிருக்கும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அழகிய வார்த்தைகளை தேடுவதல்ல, அழகிய இதயத்தை நாடுவது.
நீங்கள் ஒருவருடைய போதனையை கேட்கும்போது உங்கள் பாவங்கள் உணர்த்தப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் எனும் ஆர்வம் உங்களுக்குள் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். பிறருடைய கண்களில் துரும்பு கிடக்கின்றது என பேசித் திரியும் இவர்களுடைய கண்களில் கிடக்கும் மரக்கட்டையை கண்டுகொள்வதே இல்லை.
போலி போதகர்களின் போதனை அன்பை மையப்படுத்தாமல் சட்டங்களை மையப்படுத்தி அமையும். போலி போதகர்களின் போதனைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அவர்களுடைய செடிகளில் வெறும் காகித பூக்களே பூத்துக் கிடக்கும்.
செடியின் அழகல்ல, கனிகளின் விளைச்சலே தேவையானது. இலையில் அலைச்சல் எளிதில் வசீகரிக்கலாம். கனியின் சுவையே கவனிக்கப்பட வேண்டியது.
ஒருவன் தீயவனாக இருந்தால் அவனிடமிருந்து நல்ல வார்த்தைகள் வருவதில்லை. இதயம் முழுவதும் குப்பையை சேகரித்துவிட்டு வாயில் நறுமணம் கமழ வேண்டுமென நினைத்தால் முடியாது. அப்படியே செயற்கைத்தனமாய் வாசனை பூசிக்கொண்டாலும் அது சற்று நேரத்தில் பள்ளிழித்துவிடும். நறுமணம் வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியது வாசனையை பூசிக்கொள்வதல்ல, குப்பையை அகற்றிவிடுவது.
போலிகளை உருவாக்குவதும் மனிதன்தான். அதை அழிக்க முடியாமல் பல இழப்புகளை சந்திப்பதும் அதே மனிதன்தான். கள்ள நோட்டுகள் பொருளாதாரத்தை சிதைத்து விடுகின்றது. போலி மருத்துவர் மனிதனின் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றார். இதுவே போலி இறைவாக்கினர் என்றால் பொருளும் உயிரும் ஆன்மாவும் பாதிப்புக்குள்ளாகிவிடுகின்றது. இவ்வுலக வாழ்வும் மறுவுலக வாழ்வும் பாதிக்கப்படுகின்றது. ஆகவே போலி இறைவாக்கினர்கள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றார்கள். இவர்கள் மட்டில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இயேசு எச்சரிப்பது சரியானதே.
எனவே ஆன்மீக தலைவர்கள் தாங்கள் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களுக்கு எடுத்துக்காட்டும் கடமையில் இருக்கின்றனர். ஆண்டவர் கூறுவது போல, நல்ல மரங்கள் கெட்ட கனியை தரா. அவ்வாறே போலி இறைவாக்கினர்களை அவர்களது செயல்களைக் கொண்டே அறிந்து கொள்ளலாம். எனவே துறவிகள், அருள் பணியாளர்கள், ஆன்மீகத் தலைவர்கள் தங்கள் வாழ்வையும் பணியையும் பற்றி விழிப்பாயிருக்க வேண்டியது அவசியம்.
ஒருவரது கொள்கைகளைக் கொண்டோ அல்லது அவரின் பேச்சைக் கொண்டோ அவரது ஆன்மீகத்தை நாம் எடை போட முடியாது. மாறாக அவரது செயல்களைக் கொண்டே கண்டுகொள்ள முடியும். அதற்கு இயேசு தரும் எடுத்துக்காட்டுதான் மரமும் கனியும். நல்ல மரம் நல்ல கனிகளை தருகின்றது. நச்சு மரமோ நச்சிக்கனிகளையே தரும். நல்ல ஆன்மீகம் கொண்டவர்கள் நல்ல கனிகளை தரும் மரத்திற்கு ஒப்பானவர்கள். அவர்களின் செயல்களில் அவர்களின் ஆன்மீகம் வெளிப்படும். எனவே பிறரது சொற்களைக் கொண்டு அவர்களின் ஆன்மீகத்தை எடைபோடக்கூடாது. நாமும் நற்செயலால் நாம் இறைவனின் சீடர்கள் என்பதை அறிவிக்க வேண்டும்.
கிறிஸ்தவர்களாக வெறும் தோற்றத்தில் இருந்தால் அதனால் பலன் ஒன்றுமில்லை. வெறும் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதால் நாம் கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது. மாறாக கிறிஸ்துவை நமது வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நமது வாழ்வாக்க வேண்டும். அதுதான் கடவுளுக்கு ஏற்புடையவர்களின் வாழ்வாக இருக்க முடியும்.
இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் என்கின்ற போர்வையில் பல கெட்டவர்கள் வாழ்ந்து இந்த சமுதாய சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்றனர். அவர்களிடத்தில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம்.
முட்செடிகளுக்கும் திராட்சை பழங்களுக்கும் என்ன தொடர்பு? முட்பூண்டுகளுக்கும் அத்திப்பழங்களுக்கும் என்ன ஒற்றுமை என்ற கேள்வியை கேட்போம்.
பாலஸ்தீன பகுதியில் ஒரு சில முட்செடிகள் சிறிய பழங்களை கொண்டிருந்தன. அவை திராட்சை பழங்களைப் போன்ற தோற்றமுடையதாக இருந்தன. அதேபோல் முட்பூண்டுகளில் இருக்கும் பழங்கள் அத்திப்பழங்களை நினைவுபடுத்துவது போன்று இருந்தன. எவ்வளவுதான் அவைகள் தோற்றத்தில் திராட்சை பழங்களையும் அத்திப்பழங்களையும் நினைவுபடுத்துவது போல இருந்தாலும் அவைகள் திராட்சை பழங்களாகவோ அத்திப்பழங்களாகவோ மாறிவிட முடியாது. அதேபோலத்தான் போலி இறைவாக்கினர்களும். அவர்கள் இறைவாக்கினர்களைப் போல உடையில் காணப்பட்டாலும் அவர்கள் இறைவாக்கினர்கள் ஆகிவிட முடியாது. எனவே அவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்க இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
மாமரம் எப்போதுமே மாங்கனியைத்தான் கொடுக்கும். அதில் என்றைக்குமே பலாப்பழத்தை நாம் பறிக்க முடியாது. மதத்தின் பெயரால் மக்களை பிரித்தாள முயலும் இன்றைய அரசியல் நிலைகளிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை.
செடிகளில் திராட்சையா என்ற தலைப்பில் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். நீசேயா நம்பிக்கை அறிக்கை கூறுவது போல் நமது பொதுவான ஆன்மீக தொடக்கம் என்பது பாவ மன்னிப்புக்கான ஒரு திருமுழுக்கு என்பதை நினைவு கூறுவோம் என்றும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நமது பயணத்தை தொடருவோம் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜூன் 20 இவ்வியாழன் அன்று லூத்தரன் உலக கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பீடத்தில் சந்தித்து மகிழ்ந்தபோது அவர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, நம்மோடு பயணிக்கும் நம்பிக்கையின் கடவுள் உண்மை மற்றும் அறச்செயலுக்கான நமது உரையாடலில் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக என்றும் உரைத்தார். கடந்த 3 ஆண்டுகளிலும் இவ்வமைப்பினரை தான் சந்தித்த போது அவர்களுக்கு வழங்கிய சிந்தனைகளை கருத்துக்களை நினைவுகூர்ந்த திருத்தந்தை, பழங்கால நீசேயாவின் நம்பிக்கை அறிக்கையின் 1700வது ஆண்டு நிறைவை 2025 கொண்டாடுவோம் என்றும் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு கிறிஸ்துவ ஒன்றிப்பை இது உருவாக்குகிறது என்றும் உரைத்தார். இதன் பின்னணியில் கத்தோலிக்கர் மற்றும் லூத்தரன் திரு அவையினருக்கு இடையிலான நல்லிணக்க வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றுள்ள நம்பிக்கையின் அழகான அடையாளத்தை நீங்கள் சரியாக நினைவு கூர்ந்துள்ளீர்கள் என்றும் அவர்களிடம் பெருமிதத்துடன் கூறினார் திருத்தந்தை. நமது காலத்தின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேவையாற்றும் விதத்தில் அறிவியல் பயன்படுத்தப்படும் போதும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும் போதும் நம்பிக்கையும் அறிவியலும் அறச்செயலில் ஒன்றுபட்டு நிற்கும் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ரோமைக்கு அருகே உள்ள காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கருந்துளைகள் ஈர்ப்பு அலைகள் மற்றும் விண்வெளி நேரத்தின் ஒருமைப்பாடு என்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கம் ஒன்றில் பங்கேற்கும் அதன் பங்கேற்பாளர்களை June 20 இவ்வியாழனன்று திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, மனித அறிவின் எல்லைக்குள் செல்ல நான் உங்களை ஊக்குவிக்கின்றேன், ஏனென்றால் இங்குதான் நம் இதயத்தின் தாகத்தை தணிக்கும் கடவுளின் அன்பை அனுபவிக்க முடியும் என்றும் கூறினார். திரு அவையும் அண்டவியல் குறித்த ஆராய்ச்சிகளில் கவனம் செலுத்துகிறது மற்றும் அதை ஊக்குவிக்கிறது, ஏனெனில் இது நம் காலத்தின் ஆண்கள் மற்றும் பெண்களின் உணர்திறன் மற்றும் அறிவுத்திறன்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் உரைத்தார் திருத்தந்தை. இது திருப்பாடல் ஆசிரியர் கூறும் வார்த்தைகளுடன் மிகவும் பொருந்திப் போகின்றது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த கருப்பொருட்கள் இறையியல், தத்துவம், அறிவியல் மற்றும் ஆன்மீக வாழ்க்கைக்கு எவ்வாறு சிறப்பு பொருத்தம் கொண்டவையாக இருக்கின்றன என்பதும் தெளிவாகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். புலம்பெயர்ந்தோரின் முகங்களும் கண்களும் நம்மை வேறுபக்கம் திசை திருப்பாமலும் நமது பொதுவான மனிதாபிமானத்தை மறுக்காமலும் அவர்களின் வாழ்வு கதைகளை நமது வாழ்வின் கதைகளாக்கி அவர்களின் அவல நிலையை மறக்காமல் இருக்குமாறு நம்மை வேண்டுகின்றன என்று கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். June 20 இவ்வியாழன் என்று உலக புலம்பெயர்ந்தோர் நாளை முன்னிட்டு தான் பதிவிட்டுள்ள இன்றைய நாள் குறுஞ்செய்தியில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை. June 19 இப்புதன் என்று தனது புதன்மறை கேள்வி உரைக்கு பின்பு உலக புலம்பெயர்ந்தோரின் நாளை நினைவுகூர்ந்த திருத்தந்தை, தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாய நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள மக்களை குறித்து நாம் அக்கறையுடன் கூடிய சகோதரத்துவ பார்வையை திருப்ப உதவட்டும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. உலக புலம்பெயர்ந்தோர் நாள் என்பது தங்களின் வாழ்விடங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக வேறு இடங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் வெளியேற்றப்பட்ட மக்களை குறித்து சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் இத்தகைய சூழ்நிலைகளில் அவர்களால் வேறு எதையும் செய்ய இயலாத நிலையில் உள்ளனர் என்று கூறியுள்ளார் தானியல்லே வெல்லா. June 20 இவ்வியாழன் என்று உலக புலம்பெயர்ந்தோர் நாளை சிறப்பிக்கும் வேளை வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் பணியகத்தில் நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு இயக்குநராக பணியாற்றும் தானியேலே வெல்லா. துன்புறுத்தல், மோதல், வன்முறை மற்றும் மனித உரிமை மீறல்களின் விளைவாக May 2024 உலகளவில் 12 கோடிக்கும் அதிகமான மக்கள் வலுக்கட்டாயமாக இடம்பெயர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்ற புள்ளி விவரத்தையும் இந்நேர்காணலில் எடுத்துக்காட்டியுள்ளார் வெல்லா. பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வு திருப்பீடத்துறையின் துணைச் செயலாளர் கபிரியேலே காம்பினோ அவர்கள், ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபையில் வாடகைத்தாய் முறையை ஒழிப்பதை மையமாக கொண்ட கருத்தரங்கம் ஒன்றை நடத்தினார் என்றும், அதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அனைத்து வகையான சுரண்டல்களிலிருந்தும் பாதுகாக்க அனைத்துலக திட்டமிடலை வலியுறுத்தினார் என்றும் செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கின்றது. June 18 இச்செவ்வாயன்று சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நிகழ்ந்த இந்த ஒருநாள் கருத்தரங்கில் இவ்வாறு உரைத்தார் காம்பினோ. இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் அண்மையில் நடைபெற்ற மோசமான ரயில் விபத்து குறித்து வத்திக்கான் வானொலி நேர்காணலில் உரையாற்றிய கொல்கத்தா உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு தாமஸ் டிசூசா அவர்கள், இந்நிகழ்வு மக்களிடையே உண்மையான ஒத்துழைப்பையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியதாகவும், வெவ்வேறு மத நம்பிக்கை கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து மீட்பு பணியில் ஒருவருக்கொருவர் உதவியதாகவும் தெரிவித்தார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் சேவை நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.